الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஜமாஅத் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்பதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம். என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பவர்கள் யார்? அவர்களுடைய பணி என்ன? அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது போன்ற விடயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு அறிமுகம் என்று சொல்லப்படும். இது சம்பந்தமாக விரிவான ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. ஆனால் நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அப்படி நீண்ட ஒரு நேரம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி விளக்குவதற்கு நேரம் ஒதுக்கப்படவும் இல்லை, நேரமும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் மிகவும் சுருக்கமாக இதை பற்றி ஒரு அறிமுகம் செய்வோம். இது இன்று கூறியிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இது சென்று அடைய வேண்டும் என்பதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே நாம் இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் சில விடயங்களை இன்ஷா பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல்குர்ஆன் சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் 18-20 வரைக்கும் பின்வருமாறு கூறுகிறான். يا أيها الذين آمنوا اتقوا الله نيغل அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் அல்லாவிடத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லது இவர்கள் அல்லாவை மறந்து அல்லாவும் அவர்களை மறந்து விட்டானோ அதேபோல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். உலாய்கள் பார்த்திருப்பவன் அவர்கள் பாருங்கள். சிவனவாசிகளும் நரகவாசிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபு ஜன்னத்து ஹுமுல் ஃபாயிலூன், சுவர்க்கவாசிகள் இருக்கிறார்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் கூறுகிறான். ஜமாஅத்து முஸ்லிமீன் ஒரு அறிமுகம் என்ற இந்த தலைப்பில் இந்த வசனத்தை நான் ஏன் இந்த இடத்தில் உங்களுக்கு ஓடி காட்டினேன் என்றால், இந்த அல்லாஹுத்தாலா அந்த காலத்தில் இருந்த அறிமை தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் முன்னிருந்த ஒரு கூட்டத்தை போல் ஆகிவிடாதீர்கள். வீர கிறிஸ்தவர்கள் போல் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பத்தில் எங்களை போல் முஸ்லீம்களாக இருந்தார்கள். பிறகு என்ன செய்தார்கள், அவர்கள் அல்லாவை மறந்து விட்டார்கள். அல்லாவை மறந்து மார்க்கத்தை மறந்து மனுவைத்தை பின்பற்றிக் கொண்டு இருந்தார்கள். இவர்கள் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். இவர்கள் அல்லாவை மறந்ததனால் அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டாம். இருந்து விளங்குகின்றது முஸ்லீம்களுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்படும். இவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். இருந்து ஒரு காலத்தில் என்ன செய்தார்கள், கால போக்கில் அல்லாவை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலை முஸ்லீம்களுக்கும் ஏற்படும் என்பதை இந்த குர்ஆன் வசனத்திலே நாங்கள் விளங்கி கொள்ளலாம். இதை உறுதிப்படுத்தி சுன்னாவும் எங்களுக்கு சொல்லுகின்றது. இப்படி சஹீஹ் முஸ்லிம், அஹமத் போன்ற கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதல் இஸ்லாமு ஹரீபத், இந்த இஸ்லாம் அனாதையாக ஆரம்பித்தது மக்காவில். அதை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அனாதைகளை மற்றவர்கள் அறிவிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், யாரும் கவனிக்க மாட்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இந்த இஸ்லாத்தை தோற்று விட்டார்கள். ஒரு அனாதையாக யாருமே அதை கவனிப்பதில்லை. மக்கள் யாவது கரீபா சொன்னாலும் இப்படி வந்து வளர்ந்து ஒரு சிலாபத்தை எல்லாம் அடைந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு காலம் இந்த இஸ்லாத்துக்கு வரும். ஆரம்பித்த காலத்தை போன்று அப்படிங்கிற என்ன ஆயத்தை சொல்வதை போன்று அல்லாவை மறந்து மார்க்கத்தை மறந்து பேரளவில் வீர கிறிஸ்தவர்கள் சொன்னதை போன்று இவர்களும் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள், ஆனால் மார்க்கம் இருக்காது. அப்படியான ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இந்த இஸ்லாத்தை தோற்றுவித்தது போன்று சத்திய இஸ்லாம் தோன்றும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். தூபா லில் குரபா, அப்படி அந்த இஸ்லாம் மீண்டும் தோன்றும் போது அதில் பெருத்த கூட்டம் இருக்காது, கொஞ்சம் மக்கள் தான் இருப்பார்கள்.
அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்லுவார் அவர்கள் வசனம் வைத்திருந்தார்கள். அவர்கள் யார் அல்லதுன்னார், ஏற்கனவே முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் இந்த மார்க்கத்தை மறந்து அல்லாவை மறந்து அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்தவர்களெல்லாம் குழு தோன்றி பொழித்துவிட்டு தாங்கள் நினைத்த பிரகாரம் மார்க்கத்தை புதிதாக உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த விடயங்களையெல்லாம் இந்த வரக்கூடிய இந்த கூட்டம் குழு தோன்றி புதைத்து மீண்டும் சக்தியை சிலாற்றி உயிர்ப்பிக்கும் என்று சொன்னார்கள். இது சைவ முஸ்லீமிலும் அகமதிலும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இதே இந்த குர்ஆன் வசனத்தையும் இந்த ஹதீஸையும் நாங்கள் ரெண்டு இணைத்து பார்க்கும் போது நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது இஸ்லாம் இருக்கவில்லை, எங்கு பார்த்தாலும் குஃப்ரும் ஜாஹிலியத்தும். ஒரே ஒரு முஸ்லீம் தான் இருந்து கொண்டிருந்தார், அவர் தான் வரப்பட்டிபின் நௌஃபல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மக்காவிலே மார்க்கத்தை சொன்னார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து துறையுற சிலாபத்தை அடைந்து உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இஸ்லாம் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா வரைக்கும் காலெடுத்து வைத்தது. ஆனால் இன்றைக்கு அந்த இஸ்லாம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் இல்லை, அறிந்துவிட்டது. இதைத்தான் இந்த ஹதீஸும் குர்ஆனும் சொல்லுகின்றது. இப்படி வந்து இது அழிந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்து இந்த இஸ்லாத்தை முன்வைக்கும் போது இஸ்லாம் இருக்கவில்லையோ அதே போன்று ஒரு காலம் இதற்கு வரும், ஒரு கூட்டம் தோன்றி இந்த சத்திய இஸ்லாத்தை முன்வைக்கும். அப்போது அதில் பெருத்த கூட்டம் இருக்க மாட்டார்கள், குறைந்த மக்கள் தான் அதில் இருப்பார்கள். மக்காவில் இருந்தது போன்று மிகவும் குறைந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து என்றால் அதை சொல்ல முடியாது. சொன்னார்கள், உறவா அந்த குறைந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த கூட்டம் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், குறிப்பு செய்வார்களா, விஜயத்து செய்வார்களா, குப்பை செய்வார்களா, ஹராத்தை செய்வார்களா, மக்களுக்கு அநியாயம் செய்வார்களா, பொய்யை சொல்வார்களா? இல்லை. அவருடைய பணி அல்லதுன்னார், ஏற்கனவே முஸ்லீம்கள் என்று கூறிக்கொண்டிருந்த இந்த கூட்டங்கள் அல்லாவுடைய இந்த வீரை புனி தோன்றி புதைத்தார்கள், அதையெல்லாம் உயிர்ப்பிப்பார்கள். இதுதான் இவருடைய பணி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த கூட்டத்தை நாம் அறிமுகமாகுவதாக இருந்தால், தெரிந்து கொள்வதாக இருந்தால், அதற்கு முன்னால் நாங்கள் சில விடயங்களை விளங்க வேண்டியிருக்கிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மிகவும் தெளிவாக எரிக்காமல் மறைக்காமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இவர்கள் எப்படி புதிதாக இருப்பார்களா பார்ப்பதற்கு என்ன என்றால், ஏனைய கூட்டங்களை போன்றதான் வெளித்தோட்டத்தில். ஏனைய கூட்டங்கள் எப்படி இருக்கின்றனவோ அதே போன்றுதான் இவர்களும் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். ஆனால் சில வித்தியாசங்கள் சொல்லுங்கள், அதை நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டமாக இருக்கிறது. இது போன்று பல கூட்டங்கள், பல கூட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை நாம் அறிமுகமாக வேண்டியிருக்கிறது. ஒரு கூட்டம் இருந்தால் இதை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை எல்லோருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஆனால் பல கூட்டங்கள் உலகத்தில் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு கூட்டம் தான், பல அமைப்புகள் இருக்கவில்லை. இது சரியாக உணர்ந்தால்தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பற்றி சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்களுக்கு இது தெரியும், அதிகமானவர்களுக்கு விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த சொற்பொழிவு முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இது சென்றடையும். அதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை அவர்களும் இதை சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் இதை தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பல அமைப்புகள் இல்லை, ஒரு அமைப்பு தான். அதற்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் இந்த பல அமைப்புகள் உலகத்தில் தோன்றின. அந்த அமைப்புகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் என்ற ஒரு கூட்டம், கதரியா ஜபரியா என்று இரண்டு கூட்டங்கள், இதுபோன்று சாதி ஹனசி ஹம்பலி மாலிக் என்று நாலு கூட்டங்கள். அது மொழியா ஜமாத்து என்று சொல்லலாம், ஜமாத்து முஸ்லீம். இதே போல அந்த ஜமாத்துகள் ஜமாத்து மூத்தகிரா, ஜமாத்து கதரியா, ஜமாத்து ஜபரியா, ஜமாத்து சாதி, ஜமாத்து ஹனசி, ஜமாத்து மாலிக், ஜமாத்து ஹம்பலி. இதே போல ஷியா என்று ஒரு கூட்டம், இஸ்னா அசரியா என்று ஒரு கூட்டம் தோன்றியிருந்தது, முசேரியா, அல்பாபியா என்று ரெண்டு கூட்டங்கள், இதுபோன்று சாதியா, காதிரியா, நக்சபந்தியா என்று பல கூட்டங்கள். என்ன ஜமாத்துகள் தான் இதுபோன்று ஜமாத்து அல் இஸ்லாம், அல் இஹ்வான், அல் முஸ்லிமூன், ஜமாத் அத் தப்லீக், சுன்னத் வல் ஜமாத், ஜமாத் முஃமினூன், இப்படி பல கூட்டங்கள் உலகத்தில் காணப்படுகின்றன. இதேபோன்று அன்சார் சுன்னா முஹம்மதியா என்ற ஒரு கூட்டம், அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் கலப்படம், ஜமாத்தில் முஸ்லிமை முன்வைக்கின்ற இஸ்லாத்தில் கலப்படம் இல்லை, தெளிவான மார்க்கம். இதில் சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இதில் இந்த தெளிவுகளுக்கு மத்தியில் ஜமாத்தில் முஸ்லிமை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அமைதியை பற்றி நாங்கள் அறிவதாக இருந்தால் இவர்கள் யார், இவருடைய வேலை என்ன, இவருடைய பணி என்ன என்பதை விளங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய காலை திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு கொஞ்சம் செல்ல வேண்டியிருக்கிறது. சென்று திரும்பினால்தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் விளங்கிக் கொள்ள முடியும். கொஞ்சம் நாங்கள் பின்னோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற காலம் 1430 அந்த காலத்துக்கு கொஞ்சம் நாங்கள் செல்ல வேண்டும். சென்றதற்கு பிறகு நாங்கள் திரும்பி வந்தால்தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு இவர்கள் யார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது நாம் அந்த காலத்திற்கு கொஞ்சம் சென்று பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இரண்டு வகையான முன்னறிவிப்புகள் செய்தார்கள். அதிலே ஒரு வகை இன்னும் வரவில்லை, ஒரு வகை வந்துவிட்ட. அந்த வராதவர்கள் என்ன? இந்த முன்னறிவிப்பு உதாரணமாக தஜ்ஜால் சொன்னார்கள். தஜ்ஜால் என்று ஒரு கூட்டம் வரும், ஒருவன் வருவான். அவனுக்கு பின்னால் 70,000 பேர் தலைப்பாக கட்டிக் கொண்டு வீரர்கள் பின்னால் செல்வார்கள். இது ஒரு காலம். என்று ஒரு கூட்டம் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு மலக்கள் உதவியை கொண்டு மேலே இருந்து இறங்குவார்கள். மஹ்தி என்று ஒரு இமாம், ஒரு கலீபா உலகத்திலே தோன்றுவார். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால் இஸ்லாமிய மயம் எந்த அளவென்றால் பணம் வலிமை. அந்த கலீஃபா அள்ளி அள்ளி கொடுப்பார், எண்ண மாட்டார். ஆனால் யாரும் பணத்தை வாங்க மாட்டார்கள். சொல்வார்கள், எங்களுக்கு தேவையில்லை பணம். இதே போன்று ஆடு மாடு புலி சிங்கம் எல்லாம் ஒரு இடத்துல நின்று மேலும். இந்த ஆடு மாட்டை புலி சிங்கம் பிடிச்சார், போட்டி பொறாமையே இருக்கார். சிறு பிள்ளைகள் பாம்புகளை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள், கடித்தார். இப்படி ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று இந்த முஸ்லீம் என்று சொல்லுகின்ற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் சிலைகளை வணங்குவார்கள். எப்படி ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் பௌத்தர்கள் சிலைகளை வணங்குகின்றார்களோ அதே போன்று இவர்கள் சிலைகளை வணங்குவார்கள். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், சுலேகா, பல்கீஸ் என்ற சீடர்களை வைத்துக் கொண்டு அல்லாவுடைய சீடர்கள் உண்மைத்திருக்கிறார்களே, சிலைகளை வணங்குவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சிலைகளை வணங்கும் வரை மறுமை ஏற்படாது என்றார்கள். இதுபோன்று 12 பேர்கள் உலகத்திலே தோன்றி நபி என்று வாழிடுவார்கள். இந்த 12 பேரும் பொய்யர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுபோன்று ஒரு காலம் வரும், நல்ல மனிதர்களே இருக்க மாட்டார்கள், அனைவரும் மோசமானவர்கள். ஆசைப்பட்டவர்கள் இருக்கும் போதுதான் மறுமை நாள் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு கூட்டங்கள் யுத்தம் செய்து கொள்ளும் பயங்கரமான யுத்தம். இப்படி இந்த யுத்தம் நடக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுபோன்று ஒரு காலம் வரும், அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் கூட உலகத்தில் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற ஒருவன் கூட உலகத்தில் இருக்க மாட்டான். ஒருவன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் தான் மறுமை நாள் ஏற்படும் என்று சொன்னார்கள். ஈராக்கில் ஓடுகின்ற இந்த நைல் நதி பெரும் தங்க பாலங்களில் அப்படி கட்டி சண்டை பிடிப்பார்கள். எடுப்பது பாலம் பாலமாக தங்க கட்டிகள் வந்து எழுந்தும் அந்த ஆற்றிலே. இதுபோன்று யூதர்களோடு முஸ்லீம்கள் யுத்தம் செய்யும் வரை மறுமை நாள் வராது. அவர்களோடு யுத்தம் செய்வார்கள், ஓடிப்போய் மரங்களுக்கு ஒழிப்பார்கள். அப்போது மரம் கூப்பிட்டு சொல்லும், அல்லாஹ்வுடைய அடியானே இங்கே ஓடுவா, ஏன் ஒரு வீரன் பின்னால் இருக்கிறான்? இப்ப அப்படி இல்லை. இப்ப அவர்கள் இந்த முஸ்லீம் என்று சொல்கிற பலஸ்தீனிகளை கொண்டு கிடைக்கிறார்கள். இவர்கள் ஓடி ஓடிட்டு ஒழிக்கிறார்கள், அவர்கள் சேமித்தோடு கூறுகிறார்கள். இந்த காலம் இல்ல, அது ஒரு காலம் வரும். முஸ்லீம்களுக்கும் வீரர்களுக்கும் யுத்தம் போய் மரங்களுக்கும் கற்களுக்கும் பின்னால் ஒழிப்பார்கள். வீரர்கள் தாங்க முடியாமல் இந்த பலஸ்தீனிகள் இந்த முஸ்லீம்கள் இல்லை, அப்போது அந்த கல்லும் பேசும் மரமும் பேசும். சொல்லும் அல்லாவின் அறியானே ஓடிவா, ஏன் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லிவிட்டுவார்கள். இன்றைக்கு நேர் மாற்றம், இவர்கள் ஓடி ஒழிக்கிறார்கள், விரட்டி விரட்டி இவருடைய நாட்டுக்கும் உள்ள குமிழ்ந்து சுட்டு தள்ளுகிறார்கள் இவர்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லல்லாம் வரைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த காலம் இந்த முன்னறிவுக்கு இன்னும் வரவில்லை, இது ஒரு காலத்தில் வரும். இன்னும் சில இரண்டாவது வகையான முன்னறிவு செல்லவாலே சொன்னார்கள், அதை நாங்கள் பார்க்கிறோம். இதை விளங்கினால்தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் விளங்க முடியும். அது என்ன? இப்போது நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய முன்னறிவுகள் வட்டு சொன்னார்கள். இந்த வட்டு இருக்கின்றது, இது பறந்துவிடும். நீங்கள் பாருங்க, எங்கு பார்த்தாலும் வட்டு. கடவுளுக்கு சாமான் பொருளெடுத்தால் காசுக்கு ஒரு லட்சம், கடனுக்கு ஒன்று, காசுக்கு ஒன்னரை, சொத்துக்கு ஒன்னு அறுபது, வட்டி. வீடு வீடாக பொருட்கள் வருகின்றன, வட்டி. எதை எடுத்தாலும் வட்டி நாங்கள் பார்க்கின்றோம். இது இந்த காலம் வந்துட்டு சொன்னார்கள், இப்படி ஒரு காலம் வரும் என்று. அது வந்து இதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் என்பது ஒரு மரத்தை போன்று, அதற்கு பல பிரிவுகள் இருக்கும் சொன்னார்கள். இஸ்லாம் ஒருவத்தன் ஒருவா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த இஸ்லாம் என்ற மரத்தின் பணர்கள் ஒவ்வொன்றாக விற்கப்படும், உடைத்து எறியப்படும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் மரத்தை போன்றது, பல கிளைகள் ஒவ்வொரு கிளையாக உடைப்பார்கள், உடைத்து 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 அது மொட்டையாகிவிடும் அந்த மரம் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். இதில் முதலாவதாக உடைக்கப்படக்கூடிய அந்த பணர் என்னவென்றால் தீர்ப்பு என்றார்கள். அரபில் அது சுத்தம் என்று சொல்லப்படும். இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தீர்ப்பு வழங்குவதை விட்டு விடுவார்கள், தீர்ப்பு வழங்கவே மாட்டார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லும், தீர்ப்பு வழங்காவிட்டால் அவன் காசு. உதாரணமா ஒரு ஆள் வந்து கேட்கிறார், ஒரு ஆள் இருக்கிறார் கீழே விழுந்தோடு கேட்கிறார், இவர் யார்? ஒரு ஆள் சொல்றார், பாலி முஸ்லீமா? முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் தான். யார் சொன்ன? காதிரா போயிடுவார், காதிரா போயிடுவார். அப்ப எப்படி தீர்ப்பு? அவர் முஸ்லீம் என்று தீர்ப்பளங்குவார், இணை வைப்பவர். ஏன் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்கக்கூடாது? எந்த ஆபத்து வந்தாலும் சரி, செருப்புடைய வார் அறிந்தாலும் அல்லாஹ்வைத்தான் அழைக்கணும். அப்ப யார் முஸ்லீம் தீன் என்றால் கருத்து என்ன? கருத்தில் விளக்கோடு கால் வலிமைக்கு புறப்படாங்க, யோகம் வகையை தீண்டா, இது கருத்து என்ன? அப்படின்றால் இது கருத்து அக்கறைப்பட்டில சண்டைக்கு பக்கத்தில் இன்னார் அகமது என்பவர் ஆகிய நான் சைக்கிளுடைய வலிமை கீழே விழுகிறேன். ஈராக்கு இந்த நாட்டில் பகதாதில் அரங்கிருக்கக்கூடிய முகத்தின் அப்துல் காதிர் ஜீலானியே, நீங்கள் உடனே எழுந்து வந்து என்னை காப்பாற்றுங்கள். இதுதான் கருத்து, இதுதான் கருத்து. கருத்து ஏழு வானங்களுக்கு மேல் அரசு இருக்கக்கூடிய அல்லாவே என்னை காப்பாற்று. அவர் இரண்டாவது சரி, ஏழு அல்லாவுக்கு உடனே காப்பாற்றுவோம். ஆனால் பகதாதில் அடங்கி இருக்கக்கூடிய முன்னோக்கி அப்துல் காதிர் ஜீலானி அவங்களோடு ஒழுங்கில்லை, அதில் எங்கு சென்றோம் இல்லை. ஒழுங்கில்லாத வேறு என்ன? மனதுகள் கேள்வி எனக்கு கேட்டு சொல்லுவாங்க, நம் தன் நவம்பத்தில் அருள் புதிய மாப்பிள்ளை தூங்குவதை போல் தூங்குங்கள், ஹத்தா யபாசக்கல்லா, அல்லாஹ் உங்கள் எழுப்பு வரை தூங்குவான். சூரியத்தில் வாசல் திறக்கப்படும், பட்டு அங்கிருந்து பட்டு குறைவு கொண்டு வரப்படும், இருக்கப்படும், தூக்கம். இந்த யாமுனை இந்த ஆயிரம் முறை கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்காது. அப்ப அல்லாவோடு ஒருவரை இணைக்கிறார், அல்லாவை அழைப்பதற்கு பகரமாக. இப்ப ஒரு ஆட்ட போய் இவர் யாரும் கேட்கும் போய் அவர் முஸ்லீம் தான் சலாம் அழைத்துங்கிறார், அவருடைய சொல்லுகிறார், என்ன நடக்குது தீர்ப்பு வழங்கவில்லை. இன்னொரு ஆட்டத்தை கேட்கும் போய் கேட்டால் அவர் முஸ்லிம்கிறார், இதுதான் தீர்ப்பு. இப்போ இந்த தீர்ப்பை விட்டு விடுவார்கள். இதே போல ஒரு ஆளுநர் சொல்லவே இல்லை, அவர் கண்ணுக்கே போனதில்லை. அப்துல் காதிர் பேர் கூடு கூடு கண்டிப்பில் வந்தால் கலந்து கொள்வார், சொல்லவே இல்லை. இப்போ ஒரு ஆள் கேட்கிறார், இவர் யார் என்று சொல்றாங்க, முஸ்லீம் தொலாட்டியான முஸ்லீம். இன்னொரு ஆள் சொல்றாரு, அவர் காசு அப்படின்னு. இது எது சரி? முந்தி நெருப்பில் சரியான ஹதீஸ்ல வருது, மண் தரத்த சலாத்த பக்கத்து கப்பல் தொழுகை விட்டவன் காது. இந்த மாதிரி இந்த தீர்ப்பை வழங்க மாட்டார்கள். ஒரு ஆள் அல்லாஹ் இங்க இருக்கிறான், ஒரு ஆள் அல்லாஹ் ஏழு வானத்துக்கு மேல் அரசு இருக்கிறான், இது சரி. இன்னொரு சொல்றாரு, எங்கும் நெருங்க ஏகன், அவன் சூழ்நிலையில் இருக்கிறான், திருந்திலும் இருக்கிறான், வாசல் பணியிலும் இருக்கிறான். அப்ப இவரை முஸ்லீம் ஒரு ஆள் சொன்ன தீர்ப்பு வழங்கவில்லை, இது தெளிவான தீர்ப்பு. அப்ப இந்த மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் நிகரமா சொல்றேன்னு சொன்னா அப்பதான் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனை பற்றி ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்ப இப்படி ஒரு காலம் வரும், இந்த தீர்ப்பு வழங்குவதை அப்படியே அவர்கள் விட்டுவிடுவார்கள். அடுத்த பறவை ஒவ்வொரு பணரா ஒதுக்கி 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 வந்து கடைசியில ஒரு பணர் இருக்கும் அந்த மரத்தில், அதான் தூள்கள் சொன்னார்கள். கடைசியில் அந்த தூள்கள் விட்டு விடுவார்கள். எப்படி ஒரு உண்மை கண்ணால பார்த்தவர்கள் பாருங்க, இந்த தூள்களை பாருங்க, தூருக்கே இல்லை. அவர் என்ன செஞ்சாலும் சரி, அதே போல தொழில நூற்றுக்கு 20 ஊழல்கள் செய்கிறாங்க. இல்ல சவுதி அரேபியாவை பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் அவர் வாங்க சொல்லும் போது வாகனங்கள் போய்கொண்டே இருக்கு ரோட்டில், அரபு நாடுகள் சரியா. இங்க சிக்னல் அதில் பார்த்து சிவப்போம் பார்த்து ஊழிக்கிட்டாங்க, போய்கிட்டாங்க, சொல்லுறாங்களா. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல எல்லா இடத்திலும் சிவப்படி வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் கல்வி சொல்லணும், போய் சொல்லணும், அது இஸ்லாமிய நாடா இல்ல சொல்றாங்க. இஸ்லாமிய நாடு அது அதை பத்தி இப்ப நான் பேச வரையில குரான் அப்படி சொல்லி அந்த இஸ்லாம் இல்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள், என்ன அவங்களுக்கு சிவப்பு பார்த்து வெளியில் உள்ளவங்களுக்கு கருத்து, அவங்களுக்கு வேற அடையாளம், இவங்களுக்கு வேற ஏற்பாட்டுகள், அவங்களுக்கு வேற ஏற்பாடு, எங்களுக்கு வேற, எங்களை அப்படி செட் பண்ணி கொண்டு அப்படி எல்லாத்தையும் நிர்வாணமாக்கி செட் பண்றது, அவங்களுக்கு வேற ஏற்பாடு வேற வழி, அவங்களுக்கு செட் பண்றது இல்லை. குடு வெளிநாட்டின் கணக்கிலே அந்த அரச குடும்பம் தான், ஆனா புதுசுறது இலங்கை பங்காளதேஷ் பாகிஸ்தான் கழுத்தை வெட்டுறது இஸ்லாமிய நாடா? போய் பாருங்க துபாய், மதுபான கடை, விபச்சார விடுதிகள், டான்ஸ் கிளப்புகள் சர்வ சாதாரணம் இஸ்லாமிய ஆட்சியா? அப்போ இந்த மாதிரி அறிவுகளை தொழுகை விட்டுட்டாங்க. தொழுகை இல்லை, தீர்ப்பம் இல்லை, தொழுகை இல்லை, எல்லாம் போயிட்டு. அது கண்ணால நாம பார்க்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டி இதேபோல இந்த மார்க்கத்தில் இந்த இஸ்லாமிய இந்த மரத்தை துண்டு துண்டாக உடைப்பது என்றார்கள். இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள், அதை நாம கண்ணால் இப்ப பார்க்கிறோம். என்ன சொன்னாங்க, உழப்பப்படுத்தப்பட்டது எங்களுடைய ஒவ்வொரு பயான்களிலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் இந்த ஹதீஸை நாம சொல்லாம விடுகிறதில்லை. ஏன்? எங்களுடைய கடமை மக்களை நரவு நிறுத்தினு பாதுகாக்கிறது. இந்த காலத்துக்கு மிகவும் அடிப்படையான விஷயங்கள் ஒன்றுதான் நாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். அது என்ன? கண்ணால பார்க்கிறோம் சொன்னா, யூதர்கள் 71, கிறிஸ்தவர்கள் 72. எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ அவனுடைய அவன் நீ சத்தியமாக என்னுடைய உம்மத் அல்லாவுடைய பேருடைய உம்மத் 73 பிரியும். அதில் 72 நரகம், ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். அப்படி விளங்குது இப்படி உம்மத்து செய்யக்கூடிய காலத்தில் ஒரு கூட்டம் இருக்க சொர்க்கம் போகக்கூடிய கூட்டம். ஏன்னா கண்ணால பார்க்கிறமா இல்லையா, தெரிஞ்சிருக்குதா இல்லையா? பல பிரிவுகள் எங்களை இந்த ஊரில் அக்கறைப்பட்ட ஒரு பல பிரிவுகள் இருக்கு நாம் பார்க்கிறோம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம்ல, ஒரு காலம் வரும் உம்மத்து பிரியம் ஒவ்வொரு பிரிவின் தலைவர்களும் இஸ்லாம் இஸ்லாம் என்று அடித்து பேசுவார்கள். கூட்டம் போடுவாங்க, பள்ளிகளை நண்பர்களை மேடைகளை பேசுவாங்க, ஆனா இஸ்லாம் தான் சொல்லுவாங்க. அந்த கொள்கையை ஏற்று நாங்க போய் இந்த சூழல் உண்மைதானே, நல்லா தானே கழிக்கிறான், சீரண ஒரு சீரண ஒழிஞ்சு மகானாவது நல்லா இருக்கு, அப்படி உண்மையான கூட்டமா தான் இருக்கும் என்று நாங்க போய்கிற ஒருவேளை சேர்ந்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நரக நெருப்பில கூட்டி எரிந்து விடுவார்கள் என்றார்கள். நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு மக்களை அழைப்பார்கள். அவர்களை சேர்த்து சேர்த்து அந்த கொள்கையிலே சேர்ந்தால் கடவுள் கட்சியா நரகத்தில் எப்படி விரும்பி விடுவார்கள் என்றார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா, எத்தனை பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவு மேலே கொண்டு பேசுறாங்க. இப்ப நான் கேள்விப்பட்ட பக்கத்து ஒரு ஊர்ல ஒரு பிரிவு கூட்டம் போட்டு நடத்த, இன்னொரு பிரிவு வந்து அவங்களை அடிச்சு அடிக்க போய் பெரிய பிரச்சனை போய் இப்ப அவங்க அந்த இடத்துல போய் வீடு எடுக்கிறா, சூழ்நிலை இருக்கு ஒரு ஆள், இன்னொரு ஆள் சூழ்நிலை இல்லை, இன்னொரு ஆள் இல்லை, அப்படி இல்லைன்ற மீது இருக்கு இந்த மேலப்பட்ட ஒண்ணு. இப்படி பல ஜாதி மேடைகள் அல்லா இருக்கிறான் ஒரு கூட்டம், அல்லா இல்லாண்டு ஒரு கூட்டம், இருக்குதான் என்பதும் இல்லை இல்லை என்பதும் இல்லை அப்படி ஒரு கூட்டம். பல ஜாதிகள் உலகத்தில் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் போய் பாருங்க இந்த பாகிஸ்தான் பங்காள தேசிகள் இவர்கள் எத்தனை பிரிவு என்ன அவனோட பயான்கள். இந்த மாதிரி கலைச்சுக்கிட்டு போய் சேர்ந்தோம் சொன்னாங்க, நரகத்திலே உங்களை கூட்டி எரிந்து விடுவார்கள் என்று சொன்னாங்க. கண்ணால பார்க்கிறோமா இல்லையா, அது நடக்குது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய உம்மத்துக்கு மத்தியில படுகொலை நடக்கும் வரை மறுமை நாள் வராது, கொலைகள் நடக்கும் தான். ஹஜ்ஜத்தில் இதாவது சொன்னாங்க, என்னை மோசித்து பிறகு ஒரு முஸ்லீமுடைய கழுத்தை எட்டுவதன் மூலம் நீங்கள் காதலராகி விடாதீர்கள் என்று சொன்னாங்க. உங்களை உத்தரவை பிறகு சொன்னாங்க, இந்த மாதிரி கொலைகள் நடக்கும், அது இல்லாம கியாமத் நாள் வராது. அந்த காலமா இல்லையா வந்து யாராலும் மறுக்க முடியாது கொலை என்ன நடக்கு. இந்துக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லை, யூதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் வெச்ச சேர்ந்து 57 நாடு இருக்குன்னு சொல்லி போடுறாங்க, நாம சொல்றோம் இல்ல, 57 நாடு முஸ்லிம்கள் என்ன நடக்குது, படுகொலை பார்த்தீங்கன்னா சொல்ல தேவை, ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா, பலஸ்தீன், இப்ப சிரியா, அது நடக்க போய் ஈரான், அது இப்ப நடக்க போய் பாகிஸ்தானுக்கு என்ன நடக்குது, யாரு இந்த வெற்றவனும் வெற்ற பலவனும் யாரு, ரெண்டு பேரும் அப்துல்லாவும் அப்துல் ரஹீம் பாத்தீங்களா நடக்குதா இல்லையா. எப்படி கொலைகள் இந்த பலஸ்தீனர்கள் பாருங்க, ஹமாஸ் ஃபத்தா என்று ரெண்டு இயக்கம், ரெண்டு பேரும் இவன் அவனை சுடுறான் அவன் இவனை சுடுறான் சுட்டு தள்ளுறான். சுட்டத்துக்கு கூட என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களை எடுத்து பச்சைக்குடையால தோற்றி அல்லாஹு அக்பர் எழுதி சஹீதுன்னு எழுதி கொண்டு வீட்டுக்கு அடக்குறான். சஹீத் தான் யாரு, ஹமாஸ்ல ஒருவர் கொல்லப்பட்டுட்டார், ராணுவ தளபதி ஒருவர் என்று ஒரு அழைத்துக் கொள்ளுங்க, தளபதி கொல்லப்பட்டார், சஹீத் கொண்டு போறாங்க. சுத்தவர் யாரு? பத்தாயிரம் உள்ள ஒரு ஆணிக்காரர். அவர் யாரு? அப்துல்லா. இப்ப நான் கேட்கிறேன், அப்துல்லாவால சுடப்பட்ட உயிரினா சயீதாக யாரா? சுத்தரா அல்ல அப்துல்லாமி சுத்து ஒரு ஆள் சயீதானா சொல்லலாம். இது அப்துல்லா சுட்ட அப்துல் ரஹீம் சஹீது என்ன? பலஸ்தீன நடத்துதா இல்லையா? இராக்கில் யார் யார சொல்றது? யார் உங்களுக்கு தெரிய? ரெண்டு பேரும் முஸ்லீம்ங்கிறாங்க. அப்கான் பாருங்க, தலிபான் முஸ்லீம்கள், கரசாவிட படை முஸ்லீம்களா? இவங்க அவங்களும் அவங்க இவங்கள சொல்றாங்க. பாகிஸ்தானை பாருங்க, சின்னத்தூர் ஜமாத்துக்கு சீயா முஸ்லீம் இருக்கும். சரிங்க, கொண்டு தொலைக்கிறான் ஒரு நாளைக்கு வம்சி எத்தனை குறித்து எத்தனை பேர் லிபியாவில் கொண்டு தொலைச்சாங்க. இவங்க சிரியாவில் பாருங்க யாரு விதிசை சொல்றான்? சென்னை முஸ்லீம் சீயா முஸ்லீம் வந்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொன்ன காலம் வந்துட்டா இல்லையா? ஏன்னா படுகொலைகள் உள்ளே நடக்கும் நடக்குது, ஆனா மற்றவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்க. எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. இதுக்கெல்லாம் வழி இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, ஆனா இவங்க விருப்பம் இல்லை. இத துன்பத்திற்கு விருப்பம் இல்லை. மற்ற அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மன் இவங்களெல்லாம் கைகளுக்கு கீழே கொண்டு வந்து அடிமைகளாக வச்சு சரியான மார்க்கத்தை உலகத்தில் இல்லாட்டி மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறது வழி இருக்குது, ஆனா இவங்க விரும்பவே இல்லை. என்ன பதவி மோகம்? தான் ஒரு தலைவனாக இருக்கணும், ஆட்சி செய்யணும், இதுதான் இவங்களுக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த படுகொலை வந்துட்டு அப்ப இவங்க என்ன சொன்னா? அது காட்டில் அது மக்கள் சொன்னா ரெண்டு பேரும் நரகம் தான். அந்த சகிதம் இல்லை, எதுவும் இல்லை, சகித இல்லை. இவங்க பட்டப்படைய கைதிகள் கொண்டு அடைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இவங்க அவங்களை அவங்க இவங்களை எடுத்து சொல்லுவாங்க, எடுத்து சொல்றதே தெரியாது. அது காற்றில் ஒரு பக்தர் சொன்னார், இரண்டு பேரும் கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் நரகம் செல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இப்படியான சில முன்னறிவிப்புகள். இரண்டாவது வகை கண்ணால பார்க்கிறதுனால நடந்து கொண்டிருக்கு. அப்ப இருந்து தத்துவத்துக்கு வழி இருக்குதா இல்லையா? இருக்கு. இது அந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்றதில்லை, இந்த பிரிவு தலைவர்களும் ஏற்றுக்கொள்றதில்லை. பிரிவு தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல, அது பைத்துல் ஜகாத் சவுதியில இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு, வெச்ச வெச்சமா வருது. அதனால இந்த பெரியவர்கள் ஒன்று சேர மாட்டாங்க. நாட்டு தலைவர்கள் அவங்க ஆட்சி செய்யணும், ஒரு தலைவருக்கு வர விருப்பம் இல்லை, அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அல்லாவுடைய இஸ்லாம் வளர்ந்து அப்படி ஒரு இது வந்தாலே தவிர. அப்ப நாம பார்க்கிறோம், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த இரண்டாவது இந்த முன்னறிவிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணாலே பார்க்கின்றோம். இதுக்கு மத்தியில் இப்ப இந்த இரண்டாவது அறிவிப்பிற்கு முன்ன முதலாவது அறிவிப்பு இன்னும் வரையில்லை. நாம சொன்ன தஜ்ஜால், யாஜூஜு, மாஜூஜு, ஈசா, மஹூஜு இதெல்லாம் இன்னும் வரையில்லை, குறைவு வரும். இரண்டாவது அறிவிப்பு வந்துட்டு நாம பார்க்கிறோம். இந்த வட்டி அறிவு பல பிரிவுகள் எல்லாம் தோண்டி இருக்குது, இச்சை நடக்குது, சண்டை நடக்குது, தொண்டு தொலைக்கிறாங்க. நான் கண்ணால பார்க்கிறோம். இப்போ இப்படியான இந்த இரண்டாவது முன்னறிவிப்பு செய்யப்பட்ட காலம் இருக்கிற இதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்புகள் ஒண்ணுதான், சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னான். இப்படியான காலத்தில் ஒரு கூட்டம் சத்திய மார்க்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹக்கு சொல்லுவாங்க, மக்களுக்கு மறைக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லுவாங்க. அப்ப மற்றவங்க அந்த மாதிரி நடப்பாங்க. சர்வ சாதாரண வச்சு பிரிவு ஹராம் அதுல சர்வ சாதாரணமா இருப்பாங்க. எந்த ஒரு கேள்விகளும் அவங்க இருக்காது. இது மட்டும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கான், சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கான். ரொம்ப குறைந்தவர்கள் அவர்களுக்கு நன்மாராய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. அப்ப அந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னா அவங்களை எப்படி விளங்கி கொள்றது? இதுக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இந்த நிறைய பேர் கேட்கிறாங்க, ஹதீஸ்ல புகாரி முஸ்லீம் நாங்க மறுத்து இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் வரும் அதை சேருங்கன்னு நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த கூட்டம் இந்த கூட்டம் தானா என்று உங்களுக்கு தேடல் இல்லைங்கிறாங்க. சொல்றாங்க அப்படி இதே போல நபியுடைய காலத்தில் வீரகிறிஸ்தவர்கள் வந்து சொன்னாங்க, தௌராத் இன்ஜில் இருக்குது, முஹம்மத் என்று ஒருவர் வருவார், அவர் கடைசி நபி, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது உண்மை, நாங்க பார்த்திருக்கிறோம். சொல்லிட்டு சொன்னாங்களே முஹம்மத் நபியை பார்த்து, அந்த தௌராத் இன்ஜில் சொல்லப்பட்ட ஆள் நீங்களானா எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டாங்க. அதே போல அவங்களோட சுற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஆள் இவங்கதான். உங்களுக்கு ஹட்டாவை கண்டுபிடிச்ச ஆரம்பத்தில் கொஞ்சம் எதிர்த்தாங்க, பிறகு வழங்கி உஸ்மான் அலி ஹதிஜாவே எல்லாம் வழங்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச பேருக்கு ஏதோ இல்லை, அபு ஜஹில், அபுல் அஹப், உசுபா, உமையா கண்டுபிடிச்சு ஏழாம காதிராக முச்சாயிட்டாங்க. கண்டுபிடிச்சு ஏழாமடா ஏழாமன் இல்லை, பெரிய மறைச்சது விருப்பம் இல்லை. அபு தாலிப் கடைசி கட்டத்தில் சொன்னதான மகனை நீ சொல்றது உண்மை, இதை நான் ஏற்றுக்கொண்டால் மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க? அதான் நம்பிக்கை சொல்றான். ஒரு மூலையை பேசினாரே வந்து புத்தகத்தில் பெரிய ஒரு மேடையில், ஜமாஅத்துல் முஸ்லிமீனா பையத்தா அது சேரட்டமா அவங்க பையத்து செய்யட்டமா என்ன சிரிப்பா இருக்குது. ஏற்றாலிருந்து புத்தகத்தில் சிபிஐ பஸ்ல வாராரு, அவருக்கு போய் பையத்தா அவ நாங்கெல்லாம் வாகனத்துல போறோம் பதிவு எங்கிட்ட வாராரு இவருக்கு அவங்க பையத்தில் மூலம் கேட்டாரு, இவருக்கும் பதிவு நாடாயிருக்கு. அதான் நாம சொன்ன இந்த மூலவி நவீன காலத்தில் இருந்திருந்தால் சொல்றாங்க, நான் நவீன அதே விஷயம் வர பையத்தை செய்யட்டான், ஹலீஃபா வந்தா பையத்தை செய்யட்டான் சொல்றாங்களே. இந்த சோழ காலத்து நபியுடைய காலத்தில் இருந்திருந்தா ஒரு காலம் சிந்திக்க மாட்டார். எப்படி சொல்லுவார்? இவருக்கு பைய கழுவையில வார நாமளாவது சிபிஐ பஸ்ல போறவர் 50 லட்சம் ரூபாய் பெருமை, அதுல 50 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் பெருமை சிபிஐ பஸ் அதுல போற நாமம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுவையில வந்தான். ஒருத்தன் சொன்னா அங்கிட்டு கொண்டு விட்டு போங்க கழுவை நாட்டாடி அவட்ட சகாஜி சொன்னாங்க, நீங்க வாங்க எங்களுக்கு மனசுதான் அப்படின்னு நடந்துருக்கு. அது அந்த மூலை மாறல அந்த காலத்துல பயிற்சி செய்வாங்களா சொல்றா ஹலீமாக்களுக்கு செய்வோம். உமர் கட்டாவு ஒரு ஆள் வந்தாராம் ஒரு நாட்டில் இருந்து பார்த்துருக்கு பெருச பெருபலிமா கிடைக்கிறாங்களே இவங்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து விசாரிச்சு எந்த ஹலீஃபா எங்க எந்த அரண்மனையில் இருக்கிறாங்க பார்த்துருக்குது. ஒரு ஆள் அந்த புரிய போங்க நான் ஒரு மரம் ஜமனவு பாருங்க போய் பாரு ஒரு மரத்துக்கு கிடைக்கிறாங்களா ஹலீஃபா வயசு செய்வாங்களா இப்படி சொன்னாலுங்க செய்ய மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் கேள்வி அவனுக்கு தெரிய அப்படின்னு கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படியான இந்த காலத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க. எந்த காலம்? இந்த வண்டி வச்சு பல பிரிவுகள் கொலை நடக்கிற கண்ணால பார்த்துருங்க மறுக்கவே நடந்தது. அப்ப இங்க நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம், முந்தினதையும் ஏற்றுக்கொள்றாங்க, அது என்ன வரையில இரண்டாவது ஏற்றுக்கொள்றாங்க. உண்மை ஒன்னு ஒன்ன மட்டும் மறுக்கிறாங்க. என்ன? அந்த ஹக்குல ஒரு கூட்டம் இருக்குல்ல அதை ஏற்றுக்கொள்ள மற்றது சரி கூடா அவற்றை ஏற்றுக்கொள்றாங்க. பிரிவு கூடான்னு பேசுறாங்க. அதனால தான் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் அல்லாவுடைய ஆனா அப்ப வாங்க எல்லாரும் சேருவோம் எல்லாரும் ஒன்ன சேருவோம்னு வரமாட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஆயத்தை எழுதி போட்டு பேசுறதுல கொஞ்சம் பேர் துணிஞ்சு கேட்போம். நம்ம வாரீங்களா இலங்கையில் இருக்கிற முழு பிரிவுகளை முதலாவது சேர்ந்து ஒரு தலைவரை நியமித்து ஒரு கூட்டமாகும் வரமாட்டாங்க. வந்து செய்ய வந்தா எல்லா இலங்கையில இருபத்தி மூணுக்கும் கூடி ஒரு அங்கே தலைவர் தெரிவிக்கிறாங்க. தெரிவு செஞ்சா அவர் தெரிவிப்பார் சுபோதனை. அவர் தொண்ணூற்றி ஏழு ஆளாயிருப்பார். இன்னொரு கூட்டம் வலிக்கிற கட்டம் ஒரு கூட்டம் அல்லாத பண்ணி விட்டுலாம் சூழல் நீ சரிவரமா செய்யவே இல்லை. அதனால முதலாவது எல்லாரும் குரான் அடிச்சுட்டு திரும்பணும். வாயால் அடிச்சு போகணும். குரானையும் ஹதீஸையும் மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு தலைவருக்குல வரலாம். அதுக்கு பிறகு ஐம்பது ஏழு நாட ஒண்ணு ஆயிரத்தி இருந்துச்சுன்னா உலகத்துல பார்க்க தேவையில்லை. நாம நம்பி இருக்க மாட்டோம். முஸ்லிம் நாடு உலகத்தில் இருக்கும் போது நாம அந்த இலங்கை கொண்ட நாட்டில் வாழ்ந்து மோட்டா போன நரகம் தெரியுது. அது என்ன நாங்க போயிடுவோம். இப்ப போயலாமா? இப்ப சவுதி அரேபியில நீங்க மோட்டாவில மதினாவில் நான் ஒரு ஹதீஸும் எழுதிட்டாரன் சோப்புல வச்சு விடுங்க போய் நீங்க குடிச்சிட்டு போய் சென்று எல்லாம் சேர்ந்தாம அப்ப சொல்லுவாங்க இந்த எப்படிப்பட்ட ஊரண்டால் இது திருச்சி திருச்சியில கடற்கரை உரிமை போட்டால் எப்படி அது துப்பரவாக்குமோ அதே போன்று இந்த மரீனா பாவங்களை துளைத்து விடும். எனவே மரீனாவிலே வாழ்ந்து மரீனாவிலே மரணியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை எழுதி தண்ணி பாட்டுங்க படிப்பார். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது குஃபர் நாட்டில் ஒருவன் வாழ்ந்து மரணித்தால் அவன் நரகம் அதையும் பார்ப்பான். பார்த்துட்டு பார்ப்பான் நல்லா உனக்கு இஸ்லாம் விளங்கிடுச்சு. உடனே சொன்ன எல்லா கலபோ உடனே ரெண்டு சேலை மாண்ட போட்டு வீட்டுக்கு இந்த சிறையில் அடைச்சிடுவான். சவுதியில் அடைச்சி வைப்பான். ரமலான் வரும்போது கொஞ்சம் ஜக்காத்து காசி சேரும். அதில் டிக்கெட் போட்டு இவங்களுக்கு அனுப்பிடுவான். குபர் நாட்டு வந்தா குபர் நாட்டுக்கு போவோம். முஸ்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஜமாத்து முஸ்லீம் என்ன சொல்லுது இவருன்னா வளர்ந்தன. அப்போ அப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தவனு சொன்னா அல்ஹம்துலில்லா. ஆனா ஒரு காலம் இன்னும் வர மாட்டாங்க. அவருக்கு ஒரு ஒவ்வொரு ஆளுமே ஒரு கொள்கை குரான் ஹதீஸ் இந்த ஒரு கொள்கையில வந்தாலே எல்லாரும் சேர முடியும். அப்படி சேர்ந்துட்டு பொருள் இளைஞர்களும் உலகத்துக்கு செல்லலாம். இந்த பாருங்க வந்துட்டு நீங்களை வாங்க முயற்சி செய்யலாம். முதலாவது இலங்கையில இந்த குரான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய தௌஹீதுக்குள்ள எழுத்து கூட்டத்திற்கு வருவாங்களா? இவங்களை முடிஞ்சது நீங்க குரான் ஹதீஸ் மற்றவங்களுக்கு தெரியாது. இருங்க அவங்க கபர்களை வணங்குறாங்க, ஒளியாக்களை வணங்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது. நீங்க குரான் ஹதீஸ் இல்ல உங்களுக்கு நம்ம செஞ்சுஜே சிஎம்பிஜே அஜிஜே சிஎம்ஜே தானா மூணா தானா கட்டத்த எத்தனை அப்ப நீங்க முதல்ல வாங்கின இறங்குல நாங்க முதலாவது கடிதம் தருவோம். ஜமாஅத்து முஸ்லிம்னால இருக்கு. நீங்க குரான் அது சொல்லி வாசிக்கும்போது ஜமியான் வரா தகர்றது அல்லாவுடைய கருத்தை குறித்து ஒரு கூட்டமாக புரிந்து விடாதீர்கள். முதலாவது கடிதம் நாங்க தருவோம் சேருங்க. யாரையாவது ஒரு ஆள் அங்கீராக இல்ல நாம கட்டுப்பட்டு ஒரு கூட்டமா மாறுவோம். அல்லாவுக்கு எவ்வளவு விருப்பமானதா ஒரே அரிசியில அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான விஷயங்கள் மூணு இருக்கு. அதுல ஒண்ணு இந்த ரொம்ப ஒரு கூட்டமா இருக்குது. ஒரு தலைவர் கட்டுப்பட்டு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமா அப்ப அல்லா விரும்புறதை நாம ஏன் செய்யக்கூடாது? இந்த ஆயத்தில் ரெண்டு கட்டளை, வாசஸ்ஸுமோ பிஹப்பில்லா ஜமீஅன், அல்லாஹ்வுடைய இந்த கருத்தை பிடித்து ஒரு கூட்டமா மாறுங்க ஒரு கட்டளை. அடுத்தது தடை, வலா தஃபர்ரக்கு பிரியாதீர்கள். என்ன செஞ்சிருக்கீங்க? நேர் மாற்றம், கைத்தை நாங்கள் பிடிக்க மாட்டோம், பிடிக்கவே மாட்டோம். பிரியாதீர்கள், பிரியும் இந்த அபாரங்களை எத்தனை கூட்டம். சமீபத்தில் கொட்டாமலேயே பேசி ஒரு மூளை வந்து கிடைச்சார், கடுப்பு கடுப்பு கடுப்பில் நாங்கள் மூளையில் நாங்கள் எல்லா இடங்களில் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டமா மாறுவோம், ஒத்துழைங்க நான் உடன்பாடு என்ற எழுந்து விட்டார். பாருங்களேன், நான் உடன்பாடு இல்லைன்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் ஏன் இப்படி சொல்றோம்? அப்ப இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லக்கூடிய விஷயம். வந்து இப்படி இப்படியான இந்த இரண்டாவது கட்டம் முன்னறிவிப்புகள் நடக்கக்கூடிய காலத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். அவங்க அடித்து சொல்லுவாங்க சத்தியத்தை, அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அடையாளம்? அதான் இப்ப சொன்னேன், என்ன எல்லாரும் சொல்றா நாங்கள் ஏற்றுக்கொள்ள புகாரி முஸ்லீம் எதுக்குது அந்த கூட்டம் இந்த கூட்டம் தானு தேடுவது எங்களுக்கு சொல்றா தேடு வேறா, அது ஏன் பேர வேணாது? இப்ப இளைஞர் எட்டு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, அவங்களை உடனே தெரியாது, அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. மதுரைசாவில் ஓடாதவங்க எத்தனை பேர் இருக்குது அந்த ரெண்டு சொன்ன வழங்கி வந்திருக்கிறாங்களே, அதே அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு விஷயம் என்ன, அவன் சிம்பிளா அல்லா சொல்றான், எங்களுடைய விஷயத்திலும் முயற்சி செய்தால் நாங்கள் வழியை காட்டுவோம். முயற்சி செய்ததே இல்லை காட்டுறவங்க என்ன சொல்றாங்க சிலவங்க, நாங்கள் அந்த பக்கமே போகாதீங்க சொல்லாதீங்க, என்ன நல்ல உண்மை நாள்தானே விளங்குது, உங்களுக்கு அப்படித்தான் விளங்கும், உங்களுக்கு விளங்கா அப்படித்தான் போவீங்க. உட்கார்ந்தோன்னு அவர் பேசுவாரு, ஒரு தீ வரம் குடிச்சுங்க, அவர் சூழ்நிலை உண்மை தான் வரமா, என்னன்னு எனக்கு போட்டு கொடுக்குறோமா அப்படியே முழுப்பை நாம இருக்கின்றன. ஏன்னா அயல சரி அப்படி வந்த போவாங்களே யாருங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க முழுக்கிட்ட போயிருக்காங்களே, அப்ப அவங்க குடிச்சு குடிச்சு போவாங்களா சொல்றாங்க சில மூலியமாரே, நீங்க போவாங்க அவங்க கதையே உங்களுக்கு தேவையில்லை, நம்முடைய தாய் தகுந்த எப்படி இருந்தாலும் அப்படி இல்ல அவங்க நரகம் பண்ண அவங்களும் போவோம். ஏன்னா போவாங்க கதைக்கு குடிக்கிட்டே பாருங்க தீவிரம் குடிச்சாங்க குடிச்சா முடிஞ்சது எல்லாம் உண்மை தான் வரணும். மக்காவுக்கு சொன்னாங்களே போவாங்க அவங்க அப்படி போறத காலத்துல பஞ்ச வச்சுருங்க கேட்டுங்க உண்மை தான் வரணும். அவங்க சொல்ல உண்மை ஹக்கு சொன்னா உண்மை மாய்த்தானே விளங்க, ஏன்னா ஹக்கு உண்மை மாய்த்தான் நல்லா விட அப்படித்தான் வச்சிருக்குவான். உண்மை அவங்க சொல்ல வந்து வந்து விளங்குவாங்க, விளங்குனா என்ன அங்கிட்ட அழகான் தெரியலாண்டு பத்து பேர் வந்தா ஒரு அஞ்சு பேருக்கு சரியா என்ன அவங்க சொல்ல குடிசை போட்டுக்கணும். அப்ப அஞ்சு பத்து அஞ்சு பேர் அவங்க வச்சு போடாது நான் கேட்கிறேன், அப்ப அவங்களுக்கு குடிசை போட்டு குடிப்பாங்க அப்படி பார்த்தா அவ அப்படி இல்லை ஹக்கு வந்துக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லும் போது அல்லாஹ் யாருக்கு இதை நாடு இருக்கிறான் அவங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் அர்வா ரூஹ் உலகத்தில் அல்லாஹு தஆலா ரூஹெல்லாம் படைத்து வச்சு அவனுடைய உருவிலிருந்து ஒரு சிறிய அன்பு எரிந்து விட்டான் வீசினான், அது யார் யாருக்கெல்லாம் பட்டியோ அவங்கெல்லாம் ஹக்கை ஏற்றுக்கொள்வான், யார் யாருக்கு படையிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் உண்மை. அப்ப இந்த மாதிரி பெரிய காலத்தில் இந்த அடையாளங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து அவங்க மார்க்கத்தை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அடையாளம் கேட்டால் வெளிப்படையில் சில அடையாளங்கள் இருக்கு, நீங்க அதை பார்த்து சரிந்து சொன்னா இந்த ஹக்கை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த உரையை கேட்கக்கூடியவங்க இந்த பதிவு நாடாக்களை கேட்கிறவங்களும் நாங்க சொல்றோம், இங்க கேட்டு இதை வந்து பாருங்க, எங்களுடைய ஜமாத்தில் முஸ்லீம் கிளைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பாருங்க, உங்களுக்கு சரிந்து சொன்னா நீங்க வெட்டிக்கொள்ளுங்க, உங்களுக்கு சரி மாறி படையில விடாதீங்க, துவா கேளுங்க அல்லாஹ். அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹக்கை ஹக்காக காட்டு, அதை பின்பற்ற எங்களுக்கு வாய்ப்பைத்தான். பாக்கில பாக்கிடம் வழிவேட்டு வழிவேடா எங்களுக்கு காட்டு, வெறுக்குனா இழுத்தினாதா, அதை கலந்து கொள்வதற்கும் எங்களுக்கு நீங்க வாய்ப்பைத்தான் கேளுங்க, அல்லாஹ் காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அதனால இப்படி ஒரு சத்தியம் கடைபிடித்து வாய் மூடி இருக்கிறாரு, இதுல முயற்சி செய்யணும். ஒண்ணு சரிந்து சொன்னா ஏற்றுக்கொள்ளணும், அப்படி கிளம்பிட்டுனா எங்களை திருத்தணும், திருத்தி எங்களை பாதுகாக்கணும், இது கடமை ஒவ்வொருவருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில அடையாளங்களை சொன்னாங்க, அதுல நான் ஒரு மூணு அடையாளத்தை உங்களுக்கு சொல்றேன். என்ன அடையாளம்? இந்த மாதிரி காலத்துல ஹக்கில் ஒரு கூட்டம் இருக்கும், அது அடையாளம். ஒன்னு சொன்னார்கள், இந்த உம்மத்து 73 திருந்து 72 நரகம் ஒன்னு சொற்கொண்டவர்கள் சஹாபாக்கள் அந்த 72 பத்தி கேட்டுருங்க. ஏன் அது நரகம் போற கூட்டம், அதை பத்தி நாம வழங்க என்ன பிரயோஜனம்? அந்த சொர்க்கம் போற கூட்டத்தை வழங்கணும். கேட்டாங்க மண்ணும் யார சூழலாம், அந்த சொர்க்கம் போற கூட்டம் யார் சொன்னாங்க? நானும் எனது தோழர்களும் எந்த அடிப்படையில் இருக்கின்றோம் அந்த அடிப்படை இருப்பவர்கள். அந்த ஹதீஸ் நம்பர்லாம் எத்தனை நடந்ததில் இயாஸ் மணி சொன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நானும் எனது தோழர்களும் எந்த அடிப்படையில் இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் இருப்பவர்கள். இது ஒரு அடையாளம். அது என்ன அடிப்படை? குர்ஆன் ஹதீஸ் வஹி, வஹியை மட்டும்தான் நபியும் சஹாபாக்களும் பின்பற்றினார்கள். மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவும் நான் பின்பற்ற மாட்டேன். அதேபோல ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வஹியை பின்பற்றும், எந்த பிரிவிலும் இந்த வஹி மட்டும் கிடையாது. சில கலப்படங்கள் இருக்கு, அது வரும்போது நாம நிரூபிப்போம். அந்த மாதிரி கூட்டங்கள் வந்து கேட்டா அவங்க இந்த வகையோடு வேறு சிலைகளும் என்ன செஞ்சுதான் கனப்படம் செஞ்சு வச்சிருக்காங்க. அது நம்ம பின்னாடி உதாரணங்கள் காட்டி உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அப்ப இன்னும் ஒரு அடிப்படை, இது இன்னொரு விதமாக பார்க்கலாம். நதியும் சகாபாக்களும் இருந்தது போல இருக்கக்கூடிய கூட்டம் காட்டி நல்ல மாதிரி கூட்டத்தை எப்படி இருந்துச்சு? நதியும் சகாபாக்களும் ஒரு கூட்டம், ஒரு தலைவர் அவங்களுக்கு சேர்ந்தால் பயில எல்லா விஷயங்களும் தொழுகள் யாரும் தொழாதவங்க தொழாது காசு, எல்லா பெண்களும் கருதா அமைதி, எல்லா சகாபாக்களும் தாடி, எல்லா சகாபாக்களும் கரண்டுக்கு மேல் ஆடல், இப்படி ஒரு அமைதி ஒரு கட்டுப்பாடு. வாங்கண்டா வருவாங்க, போங்கண்டா போவாங்க. இந்த அமைப்புல குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் உலகத்தில் காட்டுங்களா? நாங்கதான் இருக்கிறோம். அப்ப இந்த கூட்டம் இருக்கு. மான அலைவி வாசாது இன்னொரு அடையாளம் சொன்னாங்க, அவங்க முழு உலகத்துக்கும் ஒரு தலைமைத்துவமா இருப்பாங்க. மற்றவங்க அப்படி இருந்தன ஒரு கூட்டம், அங்கன ஒரு கூட்டம், எல்லாருக்கும் ஒரு தலைவர் கிடையாது. ஆனா ஜமாஅத்துல் முஸ்லிம் அப்படி இல்லை, முழு உலகத்துக்கு ஒரு அணி, அவருக்கு சில கவர்னர்கள் இருப்பாங்க. அந்த அணியை ஏற்றுக்கொள்ள ஒருவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஜாகிரத்தில் மௌத்தாகுவார். மண் மாற்றவர்கள் சாரே இமாமு ஜமாஅத்தின் பொன்ன மௌத்தவும் நீக்கத்தும் ஜாகிரியா. எவர் யார் இந்த இமாமை ஜமாஅத்துல் முஸ்லிம் என்ற அணியை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிக்கிறார், அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம். வேற எந்த பிரிவுக்கும் அப்படி கிடையாது. நாங்க ஒரு ஜமாஅத்தா முழு உலகத்துக்கும் ஒரு தலைமைத்துவமா இருக்கிறோம். இது ஒரு அடையாளம். மூணாவது அடையாளம் சொன்னாங்க, அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பேரிலும் இருக்கும், வேற பேர் வைக்க மாட்டாங்க. எப்படி அன்சார் சொன்ன முஹம்மதியா வைக்கவே மாட்டாங்க, ஜமாஅத்துல் இஸ்லாமிய வைக்க மாட்டாங்க. ஏன்? குர்ஆன் ஹதீஸ் இல்லை. அல் இஹ்வான் அல் முஸ்லிமூன் வைக்க மாட்டாங்க, சுன்னத்து வல் ஜமாத் வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பேர்களை வைக்க மாட்டாங்க. அது என்ன அவங்களுடைய பேர் இருக்கும், நான் இருக்கிற மாதிரி என்ன ஜமாஅத்துல் முஸ்லிம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொன்னாங்க, பெருநாள் தொழுகைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தொழுகையில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க, ஆண்கள் பெண்கள் நோயாளிகள் மாதவராக இருக்கக்கூடியவங்க வயசு வந்த பெண்கள் எல்லாரும் வந்துடும் செடலு அந்த மணலு முசல்லாவுக்கு வந்து சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க ஒழுங்கு இருக்காங்க கண்டிப்பா கலந்து கொள்வாங்க. சொல்லுவா ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வேற பேர் பாதிப்பேடு அல்லாவுடைய பேர். இதைத்தான் சொன்னாங்க, குறைந்த சக்தி அழிந்து திருவெல்லாம் தோன்றி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு கூட்டம் உருவாகும். திருப்பி அவங்க எப்படி உருவாகுவாங்க, என்னை போல என்னுடைய இந்த அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மாற்ற மாட்டாங்க, பேரையும் மாற்ற மாட்டான் ஜமாஅத்துல் முஸ்லிம். எனவேதான் சொன்னாங்க, அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் எல்லா பிரிவுகளையும் விட்டு முதல்ல ஒழுங்குங்கள், திருத்தல் சிறப்பு உள்ளா எல்லா பிரிவுகளையும் விட்டு முதலில் ஒழுங்குங்க. நான் தகுதி ஒழுங்கிறோம் ஒழுங்கு விட்டுகிறோம் சிறப்புடா அவங்க அவங்க ஜமாஅத்துல் இஸ்லாம் ஒழுங்கிறோம். இதை கண்டவுடன் இதை கேட்டவுடன் அவங்க சின்னத்தை ஜமாத் ஒழுங்கிறாங்க, அவங்க ஹனஜ மரியாதை ஒழுங்கிறாங்க. ஏன் பிரிவு காலம் வந்து ஒழுங்குறதுக்கு பிறகு நாம பார்க்கலாம் என்ன சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருந்தால் கல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு மாமன், அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவர் அன்பு அலைமா பிடித்துக் கொண்டாங்க. அது அவங்களுடைய காலத்திலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அது அழிஞ்சு பிறகு திருப்பி இந்த சத்தியம் தோன்றும் போதும் மாறாம மங்காம அதே அமைப்பில் இருக்காங்க ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். இந்த வர நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பேரை மாற்ற இல்லை, சஹீஹ் புகாரி முஸ்லிம் இப்னு மாஜாவில் வந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மூணு அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல அடையாளங்கள் இருக்கு சுருக்கமாக, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்கள் முடிக்கணும், அதனால நான் சொல்ற ஒரு மூணு அடையாளங்கள் இருக்கு சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கு ஒரு விளக்கங்களை கிடைத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்ச ஒரு காலம் வரையில இன்னொரு காலம் வந்துட்டு அந்த காலத்துக்குள்ள சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும். இந்த தெளிவா நாங்க பார்க்கிறோம். அவங்க அடையாளம் மூணு இன்னும் இருக்கு. அப்ப அவங்களுடைய பணி என்ன, அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி அவங்கள பார்க்கிறது, என்ன அவங்களோட பணி, ஒன்னு ஹக்க சொல்லுவாங்க, எந்த இடத்திலும் துணிந்து உண்மையை சொல்லுவாங்க, பயப்பட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபத்தின் உம்மத்து வாஹிரீன் அலல் ஹக் லா யஸ்ருஹும் மன் ஹதலஹும், எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும், சத்தியத்தை வெளியாக்கும், அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். இந்த வாஹிரீன் அலல் ஹக் அதிகமா மொழி பெயர்த்து சத்தியத்தை இருப்பாங்க, அந்த விஷயம் சரி சத்தியத்தில் இருப்பாங்க அந்த கூட்டம். ஆனா இது நேரடி மொழி பெயர்த்து என்னவென்றால் வாஹிரீன் அலல் ஹக், இவருக்கு அகராதிகள் எழுதுறாங்க எப்படி கேட்டா இத்தலா அலல் சிர், ஒரு ரகசியம் ஒன்று மறைந்துதே கிடைச்சது அதை ஒரு நாள் கண்டுபிடிச்சது தான் வாஹிரீன் சொல்றது அலல். இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது, என்னுடைய உம்மத்துடைய ஒரு கூட்டம் வாஹிரீன் அலல் ஹக் மறைந்து கிடந்த சத்தியத்தை கண்டுபிடிப்பார்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். நீண்ட காலம் இந்த சக்தியை மறைந்து யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஒரு கூட்டம் தான் ஹக்கு, ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய சேரணும் பிரிவுகளை விட்டு ஒழுங்கணும் கட்டாயம் பையத்தை செய்யணும், பையத்தை காட்டி ஜாகிரிய மௌத்து அமீருக்கு கட்டுப்படணும், அமீருக்கு கட்டுப்படாட்டி ஜாகிரிய மௌத்து, அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன்களை சேர்ந்தா முஸ்லீம் சேராட்டி ஜாகிரியத்து அதை போனா முடிக்கிறது, இந்த ஹக்கு யாருக்கும் தெரியாது. நாங்களும் சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வந்து மார்க்காக்கெல்லாம் ஓடி வெளியாகணும், இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியாது. இந்த போக்கே கிடையாது, மதுர சாத்திரம் கிடையாது, பள்ளிகளும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. என்ன விஷயம், கூடு கொடி கண்டு வீதமா இருக்கும். கூடு உடனே உரப்பிட்டாரு, கொடி உரப்பிட்டாரு, கண்டூரி உரப்பிட்டாரு, வேற எதுவுமே தெரியாது. என்ன அப்ப இந்த ஆட்டை கண்டுபிடிச்சு சத்தியத்தை கண்டுபிடிப்பார்கள் என்று வந்துருக்கு. சொல்லுவார்கள் சத்தியத்தை அவர்கள் வெளியாக்குவார்கள். மூணாவது ஒரு பணி இந்த ஜமாத்தில் என்னன்னு கேட்டால், கொல் நோன்பு கொடுக்கப்பட்ட சுண்ணாக்களை வெளியாக்குவார்கள். வெளியில எடுத்து மக்களுக்கு சொல்லுவாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் என்ன, பதா இஸ்லாம் ஹரீபா, இஸ்லாம் ஒரு அனாதையாக தோன்றியது. பச யூது ஹரீபன் கமா பதா, எப்படி தோன்றியதோ அதே போன்ற அதுக்கு ஒரு காலம் வரும். தூபாலில் ஹரமா அதில் குறைந்தவர்கள் இருப்பார், அவர்களுக்கு நன்மாராயம். அல்லது இஸ்லூனமாக மக்கள் குழி தோன்றி குறித்த சுண்ணாக்களை தான் உயிர்ப்பிப்பார் என்று சொன்னாங்க. இன்றைக்கு ஜமாத்தில் முஸ்லீமில் பாருங்க, குழி தோன்றி புகைக்கப்பட்ட சுண்ணாக்கள் எவ்வளவு ஊர்த்தி பாருங்க, யாருக்கும் தெரியாது. உதாரணமா ஒழுவை எடுத்துக்கொள்ளுங்க, ஒழுவில ஒழுக்கும் போது தண்ணி எடுத்து ஜாதிக்கு ஒரு குடி குடிச்சிட்டு மூணு முறை கூறி விடணும் கிடையாது. விரல்களை இப்படி குறைஞ்சு குறைஞ்சு கழுவணும், கால்கள் சுண்ணா நபிகள் கிடையாது. பிஸ்மில்லாண்டு ஒழுக்கணும் கிடையாது. ஒழுக்கம் இந்த கண் கண்டு துணிக்குள்ள கையை மோட்டை கழுவுந்து இப்படி போட்டு செய்யணும், நபிகள் கிடையாது. இதே போல தலைமுறை ஒரு முறை மக்களை செய்யணும், ஆனா மூணு முறை செய்வாங்க அப்படி. இதே போல ஒழுக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேர் தண்ணி எடுத்து அகத்தில் தெளிச்சு கொள்ளணும். இப்படி நிறைய சுண்ணாக்கள் இல்ல, யாருக்கும் தெரியாது. இந்த ஜமாத்தின் விஷயம் வந்துதான் இந்த சுண்ணாக்களை நிரூபிக்கும். சரியான குழு யாருக்கும் தெரியுமா, தெரியாது. எப்படி நம்ம முன்பு குளிப்போம், குளிப்பு கடமையான ஆற்றுக்க பாயிருந்து குளத்துக்கு பாயிருந்து கைக்க தொடர்ந்து அப்படி இல்லை. நபி வழி குழி ரோந்து குளிக்கப்பட்டு போச்சு அந்த குளிப்பு மேல அதுக்கு சொல்ல வேலாயி அது எங்களை தெளிவு என்ற புத்தகத்தில் இருக்குது. அதை எடுத்து பார்த்து விளங்கி போடலாம் எப்படி குளிக்கிற முறை. வெள்ளிக்கிழமை பாருங்க, வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது, நபியுடைய சுண்ணா குழி சோர்ந்து கொடுக்கப்பட்டு இரண்டு பாங்கு சொல்லப்படும். ஒரு பாங்கு தான் சொல்லணும். இதே போல சூரத்தில் நண்பர்ல இருந்து கொண்டு நபிகள் குழி சோர்ந்து கொடுத்துட்டாங்க. சப்தி சுக்ம ரப்பிக லாலா ஓய்வு பகவான ரப்பிய லாலா என்று சொல்லணும். குழி சோர்ந்து கொடுத்தார். இப்படி நாம பார்க்கிறோம் பொதுவான விஷயங்கள். நோம்புல பாருங்க, மார்க்கெட்டை மாற்றி சின்னத்தை குழி வேண்டி கொழுப்பு விஜயத்தை உருவாக்கி வச்சு நாம சகருக்கு எப்ப குஞ்சினா ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சார். சிங்கம் சிந்து சிந்து இறைச்சிக்கு வேற அரிக்கு வேற இன்னைக்கு வேற மரக்கறி, அது போற பாலுக்கும் பழத்துக்கும் தயிருக்கு, அது போற டீ, அது போற சிகரெட்டு பத்தி திருப்பி பாங்கு சொல்லிக்கிட்ட ஒரு கத்து ஒரு தம்ம தண்ணி குடிக்கிறார். இது சகரா சிங்க சகரு பாங்கு சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு வந்து சாப்பிடுறது கலண்டர்ல நேர் மாற்றமா போட்டு சஹர் எப்ப ஆரம்பிச்சோ அது முடிவு போட்டுக்காங்க. மார்க்கெட்டை பாருங்க, சின்னத்து எங்கன்னு கேட்கிறேன். மோம்பு காலத்துல முகருக்கு போற விசுவாசி கிடையாது, கூடாது மக்கள் வழி வச்சுக்காங்க இல்ல நபி வழி. இதான் நாங்க ஹயாத்தாக்குறோம். இப்படி பொதுவாதி சின்னாக்கள் இது விளக்கமாக நாங்க சொல்றா இருந்தால் இலங்கையில பெண்களுக்கு பருந்தா யாருக்கும் தெரியாது. ஜமாத்தில் முஸ்லிம் தோன்றியதற்கு பிறகுதான் பருந்தா வந்தது, அதுக்கு பிறகுதான் மற்ற பிரிவுகள் ஒன்று ரெண்டா போயிடுறாங்க. அது சரியான சரியான பருந்தா இல்ல, கண்ணை துறக்கிறாங்க, மூட்டை துறக்கிறாங்க, கையை துறக்கிறாங்க, இது பருந்தா இல்ல. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கிறாங்க, அதுதான் பருந்தா. இந்த நதிகளை கொண்டு வந்தது ஜமாத்தில் முஸ்லிம். இவர்களை பாருங்க, மழை பெய்யுது, ஒரு முக்கியமான சுண்ணத் ஜமாத்து முஸ்லிம் வந்ததுக்கு கூட எல்லாருக்கும் தெரியும். மழை பெய்யுது எப்படி வாங்கி சொல்லணும், எல்லா கடையிலும் வாங்கி சொல்லும் போது ஹையால சலான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தொழுகைக்கு வாருங்கள். அப்ப மழை சொல்லும்போது இருப்பது வாரு. அப்படி கட்டளை கல்யாண சலாம் ஆனா வரையலை மழை. நபுவழி இது இல்லை, நபுவழி வேற. இந்த கல்யாண சலாவுக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, சல்லு ஃபீ புயூதிக்கும், ரெண்டு முறை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நபிவழி எங்கேயாவது நீங்க கேட்டீங்களா? இது வெளிநாட்டுக்கு சவுதி குவைத்து பஹ்ரைன் கட்டார் ஈரான் லெபனானுக்கு தொழுதுக்கு போறவங்க ஒரு பள்ளிகளை சின்னாலும் கேட்டுக்கீங்களா? இல்ல. இலங்கையாப்பின்னா உலமாக்கெல்லாம் முடிக்கிறாங்க. ஒரு மோடி வந்து கேட்கிறார், என்ன விஜயத்தை போயிருந்தார்? நான் விஜயத்தில் சின்ன இல்ல முகாரியத்துக்கு போட்டு முழுவா போறாரு ஆயிரத்தி எட்டு. அப்ப நான் நினைச்சா அவரோட பள்ளியில ஹேட் ஆக்க வாங்க, இது வரைக்கும் ஹேட் ஆக்க எட்டு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள வேற சின்னத்தை புரிந்து வந்து கழிக்கிறது, ஜமாத்தில் முஸ்லிம் வேற ஹயாட் ஆக்கிறது. அதான் இப்படிப்பட்ட ஒரு சின்னத்தின் உலகத்தில் இன்னொரு பாருங்க, ஜமாத்தில் முஸ்லிம் வந்துதான் பெருநாட்டிலே மைதானத்தில் தொடர்ந்த சின்னத்தை ஹயாட் ஆக்கினது. இங்கு பள்ளிகள் தான் சொல்லுவேன், ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கும், பெண்களுக்கு வீடுகள்ல ஆண்களுக்கு பள்ளியில. இது நபிகள் இல்லை, பெருநாட்டிலேயே மைதானத்தில் சொல்லணும், இது நபிவழி. அப்ப ஜமாத்தில் முஸ்லிம் பணிகளில் ஒன்று சின்னத்தில் ஹயாட் ஆக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நாங்க ஹயாட் ஆக்கி கொண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜிம்மாவில் எங்கேயாவது பாத்தீங்களா சூரத்தில் காஃபியா இருக்க இல்ல? ஆனா சரி முஸ்லீம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜிம்மாவிலும் சூரத்தில் காஃபி ஓடிதான் ஜிம்மா ஓடுவாங்க. அந்த சின்னத்தை நாங்க ஹயாட் ஆக்கிருக்கிறோம். ஜனாஜா தொழுகையில பாருங்க, ஒரு சின்னத்தை குழி கொண்டு கருதிப்பட்டாங்க, பல சின்னத்து கொழிக்கப்பட்டு என்ன காட்டுல முதலாவது கட்டி கட்டணும், கட்டி அதுல பாத்தியா சூறா நோய் சூறா, அது அவங்கள சூறா இல்ல பாத்தியா மட்டும், அதுக்கு ஒரு சலவார், அதுக்கு ஒரு சலாம், இந்த துவா அதுக்கு ஒரு சலாம். இந்த துவா எப்படி ஓய்வு? எங்கேயாவது நீங்க கேட்டீங்களா சப்தமுக்கு துவா ஓய்வுக்க இல்ல? ஆனா நபுவழி மையத்துக்கு துவா ஓய்வு சப்தமுக்கு ஓய்வாங்க. ஒரு மையத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க, எப்படி? அல்லாஹும்ம ஹாஜா அப்து யா அல்லாஹ், இது என்னுடைய அடியான் அடிமை, ஹரஜ முஹாஜிரன் ஃபீ ஸபீலி, உன்னுடைய பாதையை ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார், குத்தில ஷஹீதன் ஷஹீதாக கொல்லப்பட்டிருக்கிறார், வான ஷாஹிதுன் அலா தாலிக், நான் இதற்கு சாட்சி பாடுகிறேன் சொன்னாங்க. துவா ஓதினா இது மனசுக்குள்ள ஓய்வுனா எப்படி சஹாபி பாட மாட்டி அறிவிச்சாங்க? சிந்திச்சு பாருங்க. உலமாக்கள் எழுத்துக்கணும், ஜமாத்தில் முஸ்லீம் சொன்னவொடனே அது புதிய ஒரு கூட்டம், இவங்களை பேச்சு கேட்கலாது, நாங்க பரம்பரையா பின்பற்றுவோம், தாய்யாப்ப நரகண்டா நரகங்கிறான்னு சில கொஞ்சம் நெருங்கி நாங்க என்ன செய்வோம்னு கொஞ்சம் கேட்போம். நாம குரான் சில ஆதாரத்தை காட்டினா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா எங்களை திருச்சுங்க. இதே போல இன்னொரு ஜனாதாவுக்கு நபி ஸல்லல்லாஹு தெரிவிச்சாங்க, நீண்ட ஒரு துவா, அதை கேட்டுட்டு அந்த சஹாபி சொல்றாங்க, இந்த அந்த மையத்தாக நான் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த துவாவுடைய அந்த பெருமையை பார்த்து அவங்க சின்னத்தை குழி கொண்டு கொடுத்துட்டாங்க, சட்டம் அவன் துவா ஓய்வு கிடையாது. இதே போல இந்த சத்து தொழுகையில பாருங்க எப்படி சொல்லுறாங்க, ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் இங்க, நீ தொழுகைய இடையில சொல்லித்தான் போவோம். என்ன சொன்னாங்க? நீங்க கால் காலோட தோல் தோலோட சேர்த்து வந்த அப்பதான் உங்களோட உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாகும், இல்ல சிதறி போய் வேண்டாம். அது பாருங்க, இந்த சௌதரி ஹதீசவன் காலை சுட்டுவோட அப்படின்னு அங்கிரு காலை கட்டலாம், உங்களோட காலோட கேட்க மாட்டான் அரபுகள். ஆனா சவு ஹதீஸ் புகாரில கால காலோட தோல் தோலோட சேருங்க, இந்த சின்னத்தை நாங்க பாருங்க ஊசிக்கிறோம். இன்னொரு பணி இந்த ஹராம்களை தடுக்கிறது. இந்த சமூகத்தில் இருந்துச்சு ஹராம் ஹலால் ஹலால் ஹராம் போயிட்டது. இப்ப இது தொடர்ந்து இரண்டு நேரம் போவோம், எப்படி இருக்கு முடிஞ்சது? எத்தனை எத்தனை பாங்கு அப்ப எங்களோட பணியில ஒண்ணு இந்த ஹராஜ கடிக்கிறது இப்ப டைம்ல சொல்ல வேண்டாது. அதனால ஒரு சுருக்கம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவு சொல்ல காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்? முதலாவது பிரிவுகளை விட்டு ஒழுங்கிறோம். அது கூட ஜமாத்துல் முஸ்லீம்களை வந்து நாங்க சேர்ந்து கொள்வோம். ஏன் நாங்க பிரிவுகளை விட்டு சேரணும்? அறிமுகம் சுருக்கமான விளக்கம் நான் ஏற்கனவே சொன்னேன். இதை பற்றி சொல்றாங்க நீண்ட நேரம் இருக்கும். இன்ஷால பிறகு கேள்வி பதில் யாருக்கும் தேவைப்பட்ட சந்தேகங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுக்கு இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்களை உறுதியாக்கி வச்சிருக்கோரு, யார் யார் இந்த சத்தியத்தில் இவருக்கும் நுழையாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கால ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்களும் இந்த சத்தியத்தில் சேர்த்து அவங்களையும் நடைமுறைக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் துவாக்கிட்டு வாரோம். நாங்கள் முடிச்சுக்கிறோம். அப்போ கவலையாக